2013 ஆண்டு மார்ச் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் ஒட்பம் என்பதன் நுட்பம் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். சேகாலிபுரம் அனந்தராம தீட்சிதர் 1960களில் செய்த கதா காலட்சேபங்கள் அந்நாளில் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டு தற்போது குறுந்தகர்களாக வெளிவந்துள்ளன. இவற்றில் மகாபாரத சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓரிடத்தில் வடமொழியில் குணாட்சர நியாயம் என்று இருப்பதாக சொல்லி அதற்கு விளக்கமும் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட அவர் நடையில் சொல்லுவனால், இப்போ இந்த பீச்சுக்கு போகிறோம், கரை கிட்டக்க சங்கு பூச்சி நடந்துட்டே போகும்போது போன இடத்துல ரெண்டு கோடு விழும், அது ஏதோ அதனோட போக்கில் சுத்தண்டே போகும்போது வேறு கோடு தற்செயலாக ஆ அப்படிங்கிற எழுத்து மாதிரி வந்துட்டு வச்சுப்போம், அது ஆதான், அதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பார்த்தா ஆன்னு படிக்க முடியுதே. ஆனால் அதுக்காக அந்த சங்கு பூச்சி காலேஜுக்கெல்லாம் போய் எம்ஏ படிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுதான் குணாஷரயான்னு பேர். கேட்டு கொண்டிருக்கும் போதே என் இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. அடாடா, எங்கே இருக்குடா நம்ம ஏறல் எழுத்து என்று உடனே திருக்குறளை எடுத்தேன். குறளில் ஒரு பகுதி புரிந்துவிட்டது. இரண்டு முக்கியமான சாவி சொற்களுக்கு பொருளை வரையறை செய்து கொள்ள முடியவில்லை. ஒட்பம், அறிவுடைமை என்ற இரண்டு சொற்கள். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்ற குறளில் வெளிப்பட்டிருப்பதால் வள்ளுவருடைய நோக்கிலிருந்து இந்த சொற்களின் பொருள் வரையறையை திட்பமாக அறிந்து கொண்டால்தான் ஏன் கல்லாதானுடைய ஒப்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒப்பம் என்பதற்கு பரிமேலகர் அறிவுடைமை என்றும், இதே பாடலில் உரையில் மணக்குடவர் உண்மை எனினும் அறிவு எனினும் அமையும், இது கல்லாதார் ஒள்ளியாராயினும் மதிக்கப்படார் என்றது என்று பொருள் செய்திருப்பதால் அறிவுடைமையும் ஒப்பமும் ஒருவொரு பன்மொழி எனப்படும் சினானிம் வகைதானோ என்று தோன்றத்தான் செய்கிறது. ஆனால் இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பொருள் வரையறை செய்கிறார் வள்ளுவர். 425வது குறளில், உலகந்தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று. இப்படி ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஒப்பம் அறிவு என்ற இரு நிலைகளை தனித்தனியாகவும் சில சமயங்களில் எதிரெதிரான தன்மை உடையதாகவும் பேசுவதையும், ஒவ்வொரு முறையும் ஒப்பம் என்ற சொல்லை அறிவுடைமை என்ற நிலைக்கு ஒரு வழி கீழாகவே வைத்து பேசப்படுவதை கவனிக்கும் போதும் அறிவுடைமைக்கும் ஒப்பத்துக்கும் ஏதோ ஒரு சிறிதளவாவது வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. அவற்றை ஒரு பொருட்பொன்மையாக வள்ளுவர் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த குறளுக்கு பரிமேலழகரின் உரை கொஞ்சம் தடுமாறத்தான் வைக்கிறது. உலகத்தை நட்பாக்குவது ஒருவனுக்கு ஒப்பமாம், அந்நட்பின் கண் முன் மலர்தலும் பின் கூம்புதலும் இன்றி ஒரு நிலையானது ஆவது அறிவாம் என்ற உரையில் இந்த பாவுக்குள் நட்பு எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் நட்பை பற்றி பேசுவதுதான் இந்த குறளின் அடிநாதம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்குள் இப்போது போக வேண்டாம். ஆனால் இவரும் ஒட்பம் அறிவுடைமை இரண்டுக்கும் வேற்றுமை இல்லாமல் தான் பொருள் சொல்லியிருப்பதைப் போல் படுகிறது. ஆனால் முன்னர் சொன்னது போல் ஒவ்வொரு இடத்திலும் ஒப்பம் அறிவுடைமைக்கு ஒரு மாற்று குறைவானது என்ற துணியில்தான் வள்ளுவர் இந்த சொற்கள் வரும் அனைத்து குறட்பாக்களிலும் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது துணி பொருளால் தெளிவாகிறது. நான் பெரிதும் பெருமையை பின்பற்றுபவனாயினும் அங்கே தடுமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் மணக்குடவரை நாட தயங்குவதில்லை. இந்த குறளுக்கு மணக்குடவர் செய்திருக்கும் உரை பொருத்தமாகப்படுகிறது. ஒருவனுக்கு ஒளிமையாவது உலகத்தோடு பொருந்தினது, அதனை நீர்ப்பூ போல் மலர்தலும் குளிர்தலும் இன்றி ஒரு தன்மையாக செலுத்துவது அறிவு. இது மணக்குடர் உரை. இதற்குள் நீர்ப்பு மலர்தல் குவிதல் இவை இரண்டும் ஆகாமல் ஒரே தன்மையாக எப்போதும் விளங்குதல் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையற்றவை. உற்பத்துக்கும் அறிவுக்கும் உள்ள நுட்பமான வேறுபாடு என்ன என்றுதான் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒளிமையாவது உலகத்தோடு பொருந்தியது என்ற விளக்கம் நான் தேடிக்கொண்டிருப்பதற்கு நெருங்கி வருகிறது. ஒளி பொருந்திய அறிவு விஸ்டம் என்றெல்லாம் பலர் பலவிதமான பொருள்களை சொன்னாலும் உலகம் தழியது ஒப்பம், உலகத்தை தழியது ஒப்பம் என்ற சொற்றொடருக்கு உலகத்தோடு பொருந்தியது என்ற உரையே நேரடியானதாக இருக்கிறது என்பது என் கருத்து. அப்படியானால் கல்லாதான் ஒப்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்ற குறளுக்கு என்ன பொருளை கொள்வது? இது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளுக்கு முரண்படாமல் நிற்பதை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்வி எழுகிறது. ஏறலெழுத்து இன்னமும் முழுமையாக விளக்கம் பெறாமல் நிற்கிறது. அதையும் கவனத்திலிருந்து தவறவிடவில்லை. ஒப்பம் என்பதற்கு சொல்லப்படும் ஒளி பொருந்திய அறிவு என்பது எதுவோ அந்நியமானதும் பிடிபடாதமான ஒரு ஒளிவட்டம் சுழன்று கொண்டிருக்கும் சொல் என்பதை போன்ற பிரமை ஏற்படுகின்றது. சாதாரணர்களுக்கு ஏற்படாத ஏதோ ஒரு பெரிய நிலை போலும் என்று தோன்ற வைக்கிறது. ஒளி பொருந்திய அறிவு என்று சொன்னால் அது கட்டாயம் அறிவு என்பதற்கு ஒருபடி கூடுதலாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் வள்ளுவர் இந்த இரண்டு சொற்களையும் ஒன்றாக பயன்படுத்தும் சமயங்களில் எல்லா இடங்களிலும் இந்த ஒளி பொருந்திய அறிவு என்று சொல்லப்படுவதை அறிவு என்ற சொல்லுக்கு ஒருபடி கீழ்ப்பட்ட பொருளாக சொல்லாதான் பயன்படுத்துகிறார். அதுவும் இங்கே கல்லாதான் ஒப்பம் என்று குவாலிஃபையர் வேறு போட்டிருக்கிறார். கற்றவர்களுக்கு உள்ளது அறிவு என்றால் கல்லாதவர்களுக்கு ஒளி பொருந்திய அறிவு எங்கிருந்து வாய்ந்தது? குழப்புகிறதே. இந்த ஒப்பத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்த பிறகல்லவா கொள்ளாறு அறிவுடையார் என்பது என்ன என்பது பிடிபடும். இங்கே ஒப்பமே முடியை பீத்துக்கொள்ள வைத்துக்கிறதே. இப்படிப்பட்ட சமயங்களிலெல்லாம் நான் இவற்றை வாழ்க்கையோடு ஒட்ட வைத்து பார்ப்பது வழக்கம். எல்லா குழப்பாக்களும் சரி, மற்ற எழுத்துகளும் கவிதைகளும் சரி, வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கப்பட வேண்டியவை என்றாலும் பொருள் புரியாத சமயங்களில் இந்த உத்தி கை கொடுப்பது என் அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை. இப்போது புத்தகங்கள் தரும் விளக்கங்களை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பார்ப்போம். தெருவில் போகும் காய்காரி கூடைக்காரியிலும் தொடங்கலாம். நான் ஒரு பழுதுபார்க்கும் வினைஞனையும் மெக்கானிக், பொறியியலாளரையும் என்ஜினியரும் ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். அடிப்படையில் இருவரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறார்கள். ஒருவர் வடிவமைக்கிறார், இன்னொருவர் அதன் பயன்பாட்டில் ஏற்படும் பழுதை நீக்குகிறார். வடிவமைப்பவருக்கு பழுது நீக்க தெரியும், பழுது நீக்குபவருக்கு வடிவமைக்க தெரிந்துதான் இருக்க வேண்டும் என்பதில்லை. சுருக்கமாக சொன்னால் பழுது நீக்குபவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும், வடிவமைத்தவருக்கோ ஏன் செய்ய வேண்டும் என்பது தெரியும். வழக்கம் போல் ஆங்கிலத்தில் எளிமைப்படுத்துகிறேன். ஏ மெக்கானிக் நோஸ் வாட் ஹேஸ் டு பி டன் டு ரிப்பேர் எனி பர்டிகுலர் அப்ளையன்ஸ் ஆர் கேட்ஜெட். அண்ட் என்ஜினியர் நோஸ் வை இட் ஹேஸ் டு பி டன் இன் தட் பர்டிகுலர் வே இன் ஆர்டர் தட் தி ஃபால்ட் இஸ் ரெக்டிஃபைட். சரி, இப்போது அடுத்தபடியே எடுத்து வைப்போம். ஒரு பெரிய தொழிற்சாலையில் எப்போதுமே மையப்பகுதிகளும் உபபகுதிகளும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட இயந்திரம் இயங்காவிட்டால் தொழிற்சாலையை நின்று போய்விடும்படியான வெகு முக்கியமான பகுதிகளும் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலையை இயங்க நீராவியின் சக்தி தேவைப்படுகிறது என்றால் அங்கே கொதிகலன் அல்லது பாய்லர் முதன்மையான இடத்தை பெறுகிறது. ஒரு பாய்லரில் மிக மிக சிறியதும் அற்பமானதுமான கேஜ் கிளாஸ் வெடித்துவிட்டால் அதன் காரணமாக பாய்லரையே இயக்க முடியாது. பாய்லர் இயங்க முடியாததால் தொழிற்சாலையை முடங்கிவிடும். அந்த சமயத்தில் தொழிற்சாலையில் கேஜ் கிளாஸ் உடனடியாக கிடைக்கும் நிலையில் இல்லாவிட்டால் அது வந்து சேரும் வரையில் தொழிற்சாலை நின்று கிடக்க வேண்டியதுதான். இது போலவே மிக முக்கியமான இயந்திரங்களும் தொழிற்சாலைகளில் உள்ளன. சில வகையான தொழிற்சாலைகளில் இப்படிப்பட்ட இயந்திரங்களை குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் கையாள்வார்கள். நாள் முழுவதும் அதன் கூடவே நிற்பதால் அதன் ஓசை சற்றே மாறினாலும் இந்த ஆபரேட்டருக்கு இயந்திரத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஏனெனில் அவர் அந்த இயந்திரத்தோடேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், அவர் மனக்குடவர் சொல்லும் வகையில் உலகத்தோடு பொருந்திய அறிவை உடையவராக இருக்கிறார். சிந்திக்க சற்றே நேரம் கொடுக்கிறேன். இந்த தொழிற்சாலை உண்மையை இன்னும் சற்றே விரித்து பாருங்கள். அடுத்த இதழில் நம் குறிப்புகளை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வோம். நன்றி.